இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டே உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். என்னை உயர்த்தி நிறுத்துகின்றீர், உயர்த்தி நிறுத்துகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தையில் என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சினதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த செய்தியினுடைய தலைப்பு, பிறரை நாம் நியாயம் தீர்க்கலாமா? கேன் வி ஜட்ஜ் அதர்ஸ்? அநேக நேரங்களில் இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் நாம் பிறரை நியாயம் தீர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையில் நம்மை கொண்டு போய் விட்டு விடுகின்றது. ஆகையால் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னு சொன்னா, பிறரை நாம் நியாயம் தீர்க்கலாமா கூடாதா என்ற ஒரு கேள்வியை தான் என்ன பண்ண போறோம்னு சொன்னா, நம்ம வேதாகமத்திலிருந்து வேத வசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகின்றோம். நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, மத்தேயோ 7:1 நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களில் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வேத வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உண்மையாக இருக்கிறது கிடையாது, நீங்கள் உத்தமம் கிடையாது, அதனால நீங்கள் மற்றவங்கள குற்றவாளின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்களும் குற்றவாளிங்க தான், நீங்களும் அயோக்கியமானதை செஞ்சுருக்கிறீங்க. அதனால நீங்கள் மற்றவங்கள குற்றவாளிகள் என்று சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேணாம், நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி இந்த வேத வசனம் சொல்லக்கூடியதை என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். இதோடைய பொருள் என்னன்னு நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப 3வது வசனம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டுமா என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாயா? நல்லா கவனிச்சிங்கன்னா வேதம் சொல்லுது, முதல் வசனம் சொல்றது என்ன அப்படின்னா, நீ மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்காத, ஏன்னா நீயும் குற்றவாளி தான் அப்படின்னு. ரெண்டாவது, உன் கண்ணில் வந்து அழுக்கு இருக்குது, ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா மற்றவன் கண்ணில் இருக்கிற அழுக்கை பார்த்துட்டு உன் கண்ணில் இருக்கிற அழுக்கை நான் சரி செஞ்சிட்டான்னு கேட்குற, அப்படி கேட்காதன்னு சொல்லிட்டு அதே வசனம் நீங்கள் வாசிக்கிறப்ப, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அழுக்கை நீ என்ன பண்ணு, சுத்தம் செய், அதுக்கடுத்து மற்றவனுடைய கண்ணில் இருக்கிற அழுக்கை சுத்தம் செய்யறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் வழிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ வேதம் என்ன சொல்லுவாருது அப்படின்னா, முதல்ல நீங்கள் நீதிமானாக இருங்க, அதுக்கடுத்து மற்றவங்களை நியாயம் தீர்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தொனியில் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து வேதம் சொல்லக்கூடியது என்ன பண்ண நாம் பார்க்கின்றோம். சரி, பொதுவாகவே நம்ம கேட்கலாமே, அப்போ இன்றைக்கி மற்றவங்களை நாம் நியாயம் தீர்க்கக்கூடாதா? நியாயம் அப்படி தீர்க்கிறது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டு மற்றவங்க செய்யக்கூடிய தப்பை நம்ம சுற்றி காட்டக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போமே. நிறைய பேர் என்ன சொல்லுவோம், ஏன் கேட்கலாமே, கேட்டு பார்க்கணுமே, மற்றவங்க செய்கிற தப்பை நம்ம ஏன் கேட்கக்கூடாது, தட்டி கேட்கணும் அப்படின்வோம். அநேக நேரங்களில் நாமும் அதே தப்பை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணுகிறோன்னு சொன்னால் மறந்து போய் விடுகின்றோம். அப்போ இன்னைக்கு இந்த செய்தி நம்மளுக்கு நிச்சயமாகவே ஒரு அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று என்ன பண்ணுறேன்னு சொன்னால் நான் விசுவாசிக்கின்றேன். 1 யோவான் 2:15-16 வசனத்தை என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு வேத வசனம், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதாகம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறது என்ன பண்ணு நம்ம பார்க்கின்றோம். நான் வாசிக்கிறேன் 15 வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ இந்த வேத வசனத்தில் ரெண்டு காரியத்தை நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் எடுத்துக்கலாம். முதலாவது காரியம், இந்த உலகத்தை நாம் நேசிக்கக்கூடாது, உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது நம்முடைய இச்சையை நாம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியமும் ஒரு நாள் அழிந்து போகும் அப்படின்ற முதல் கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவது கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்கிற இரண்டாவது கருத்து. அப்போ இந்த இரண்டு கருத்தில் எது நாம் முக்கியமான கருத்து நீங்கள் நினைக்கிறீங்க? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின் நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா, நான் ஆண்டவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா அப்படின்றத நான் கேட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நான் மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நான் நீதிமானான ஒரு வாட்டி அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு தாயார் வந்து மகாத்மா காந்தியிடம் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வராங்களாம். அந்த மகனுக்கு கிட்டத்தட்ட 1 வயசோ 2 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பையன்தான், கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வரப்ப உடனே மகாத்மா கேட்குறாராம், என்னம்மா அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா வந்து மகாத்மா காந்தி கிட்ட சொல்கிறாங்களாம், ஐயா நான் எத்தனையோ வாட்டி இந்த பையன்கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன், நீ வந்து இனிப்பு சாப்பிடாத இனிப்பு சாப்பிடாத, ஆனால் அவன் வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மகாத்மா காந்தி கொஞ்சம் யோசிக்கிறார். யோசித்துட்டு, சரிம்மா நீ பையனை கூட்டிகிட்டு போ, கூப்பிட்டு போயிட்டு நீ திரும்ப அடுத்த வாரம் நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பையனுக்கு ஓரளவுக்கு புரிகிற வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் போயிடுறான். கிட்ட 1 வாரம் கழித்து அந்த அம்மா வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தவுடனே இப்போ மகாத்மா காந்தி வந்து அந்த பையனை பார்க்குறாங்களாம். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், என் பையன் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றான், இனிப்பு அதிகமாக சாப்பிட்றான், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மகாத்மா காந்தி ஐயா அவர்கள் சொன்னாங்களாம், அப்பா நீ வந்து இனிமேல்லாம் இனிப்பெல்லாம் அதிகமாக சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா அது நல்லது கிடையாது, உன் உடம்புக்கு நல்லது கிடையாதுப்பா, சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். உடனே வேறு ஏதாவது சொல்லுவாங்கன்னு அவங்க அம்மா எதிர்பார்க்குறாங்க. அந்த அவர் அவ்வளோதான் சொல்கிறார், சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னுறாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே ஆச்சரியமாயிருச்சான். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்களாம், ஐயா போன வாரமும் நாங்கள் வந்திருந்தோம், போன வாரம் நீங்கள் இதவே சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கலாமே, ஏன் ஒரு வாரம் கழித்து வர சொல்லி இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு மகாத்மா ஐயா சொன்னாங்களாம், அம்மா நீங்கள் போன வாரம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த பையன்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல சொன்னீங்க, ஆனால் விஷயம் என்னென்னா நானே அது வரைக்கும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன், நானும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கு பிடிக்கும். அப்போ நீங்கள் சொன்னப்போ உன் பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுன்னா முதல் நான் என்னென்ன திருத்திக்கணும், அதனால தான் ஒரு வாரம் உங்ககிட்ட நான் டைம் கேட்டேன், இப்போ நான் இனிப்பு சாப்பிடல, அதனால நான் அதை கடைபிடிக்கிறேன், இப்போ நான் அதை என்ன பண்ணலாம், உன்னுடைய பையனையும் கடைபிடின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? நாம் உண்மையிலேயே அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு காரியத்தை சுற்றி காட்டுறோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நல்லவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ நல்லவங்க நம்ம சொன்னால் நல்லதுக்கு தான் இருக்கும்ன்றதை அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. நானே போய் பேசிட்டு, நானே பித்தலாட்டம் பண்ணிட்டு, நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்ககிட்ட போயிட்டப்பா நீ அப்படிலாம் பண்ணாத, அதெல்லாம் தப்புன்னு சொன்னால் என்ன சொல்லுவான், அட போய் ஐயோ நீயே அதை தான் பண்ணிட்டுருக்கிற, நீயே அந்த பாவத்தை தான் பண்ணிட்டுருக்கிறன்னு சொல்லி என்ன பண்ணுவான், அவன் வந்து நம்மிடம் சொல்லுவான். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறரை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம மற்றவங்கிட்ட சொல்கிறப்ப தான் அதுக்கான வல்லம் அதிகமாக இருக்குது, அதனுடைய பவர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணும் நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சில நேரங்களில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் நிறைய பிரச்சனை இருக்கும், சரிங்களா? அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லித்தரணும். என்ன அப்படின்னா நீதியின் பாதையில் நடத்தணும், சரியான பாதையில் நடக்கணும்ப்பா, தப்பு பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சரியான பாதையில் சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணு சொன்னால் வளர்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணு நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ சில நேரங்களில் சில இடங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 15 பேர் கூட்டமாக இருப்பாங்க. அது மாதிரி இடத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறான், தப்பு செய்கிறான். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற 8 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க, அமைதியாக வாய மூடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கலாமா? இந்த இடத்துல நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கல, ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பெண்ணுக்கோ அல்லது அந்த ஒரு ஆணுக்கோ கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காம போயிருது. அப்போ இன்னைக்கு நாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசி தான் ஆகணும். இது தப்புன்னு ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் உணர்த்துறாரு அப்படின்னா நீங்கள் கேட்கணும், ஆனால் ஜபத்தோடு கேட்கணுங்க. ஏன்னா சில நேரத்தில் ஒரு மனுஷன் ஜபிக்காமல் அநேக நேரங்களில் கேட்குறப்ப என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கேட்கறது கூட தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் கேட்குற மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஆகிட்டு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையே கேட்குற ஒரு கேள்விக்குறியாகி மாறிவிடுகின்றது. இப்போ வேதாமத்தில் ஏதாவது உதாரணம் இருக்குதான்னு கேட்டிங்களா? ஆமாம், உதாரணம் இருக்குது. நத்தான் தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்குறப்ப தாவீது ஒரு பெரிய பாவம் பண்ணிடுறார். என்ன பண்ணிடுறேன்னா விபச்சாரம் பண்ணிடுறாருங்க. ஒரு ஏழை பெண்ணு அல்லது ஒரு ஏழை ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு அவங்க மனைவியை இவர் என்ன பண்ணிக்கிறார், வச்சுக்கிறார், திருமணம் செய்துக்கிறார். எவ்வளோ பெரிய பாவம். அந்த பெண்ணோடு கூட அவர் என்ன பண்ணுறாருங்க, விபச்சாரம் செஞ்சிடுறார், பெரிய பாவம் செஞ்சிடுறார். இப்போ இவர் பெரிய ராஜா, இவரை யார் தட்டி கேட்பா, யார் இவர்கிட்ட போய் சொல்லுவாப்பா நீ செஞ்சது தப்பு ராஜா அப்படின்னு யார் சொல்லுவா? சாதாரண மனுஷன் சொல்லுவான்னா சொல்ல முடியாது. அல்லது அதை ராஜாவை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்களா, பயப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து இதை உணர்த்துறார் ஒரு தீர்க்கதரிசிக்கு, நார்த்தான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வராருங்க. வந்துட்டு அழகாய் ஒரு அருமையான ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையில் அந்த ஒரு ஏழைக்கு அநீதி நடக்கிறத கதையாக சொல்கிறார். உடனே அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துடுது, தாவீது ராஜாவுக்கு. யார் அந்த மனுஷன், இப்படி பண்ணிட்டானே, அவன் கொலை செய்யப்பட வேண்டும், யாருன்னு கேட்குறப்ப அப்போ அந்த தீர்க்கதரிசி நார்த்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த நபர்னு சொல்லி சொல்கிறாரு. மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த பாவம் செஞ்சீங்கன்னு. யோசித்து பாருங்கள், ஒருவேளை நாத்தான் தீர்க்கதரிசி அமைதியாக இருந்திருக்கலாம், எதுக்கு அப்படின்னு பயத்தோடு இருந்திருக்கலாம், இது ராஜாவாச்சேன்னு. ஆனால் அவர் தேவனுக்கு பயந்தாருங்க, மனுஷனுக்கு பயப்படல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு பயப்படுறப்ப, ஜபத்தோடு நீங்கள் இருக்கிறப்ப, நீங்கள் அநீதியை பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் சரியான வழியில் நடப்பீங்க. அதே நேரத்தில் அமைதியை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா விரும்பக்கூடியவராக இருப்பீங்க. அப்படி விரும்புறதுனால அநீதி நடக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்த்துக்குவீங்க. அப்போ முதல் காரியம், பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசணும், கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கணும், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். அதை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்ம வாழ்க்கை பாலாக போயிடும், அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கை பாலாக போயிடும், அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல பாலாக போயிடும். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், நம்ம எதை யாருக்கிட்ட சொல்ல போனாலும் அன்போடு அணுக வேண்டும். ரொம்ப முக்கியமானதுங்க, அன்போடு அணுக வேண்டும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பாவம் செய்கிறான், அவன் ரொம்ப துணிகரமான பாவம் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஏசப்பா உங்ககிட்ட பேசுகிறார், லாவியானவர் உங்ககிட்ட உணர்த்துறாரு, அவன் பாவம் செய்கிறான், அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ண முதல்ல அப்படின்னா, எல்லாரும் முன்னாடியும் 100 பேர் இல்லை 10 பேர் இல்லை 5 பேர் அவங்க முன்னாடி அந்த பாவத்தை நீங்கள் சொல்லக்கூடாது, சுற்றி காமிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, அவன் வீட்டுக்கோ அல்லது ஒரு தனியான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறப்பையோ தனியாக போயிட்டு தனியாக அவங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும், இந்த தப்பு நீங்கள் பண்ணுறீங்க, இது சரி கிடையாது, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு பாவத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, செஞ்சிட்ருக்கிறீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எடுத்துக்குவாங்க. அப்படி சொல்கிறப்ப நிச்சயமாகவே இவர் வந்து அக்கறையோடு தான் நமக்கு சொல்கிறாருன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. ஒருவேளை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி சொல்லியும் கேட்காதவங்க இருக்கிறாங்க, அப்படி சொல்லியும் எடுத்துக்காதவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், சபையின் மூப்பர்களோடு 2 பேரோ அல்லது 3 பேரோ கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு, இந்த தப்பு நீங்கள் பண்ணுறீங்க சார், இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 2-3 பேர்கிட்ட போயிட்டு, 3 பேரை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லலாம். அப்படியும் அவங்க மீறிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாங்க, அதுக்கடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். பொது இடங்களுக்கு ஒருவேளை அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, அது வந்து சபைகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்குது, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா அதை பார்த்து சொல்லணும். ஆனாலும் அதை தேவனிடத்தில் விடுவது நல்லது என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த அன்போடு நீங்கள் அணுகும் பொழுது என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுகின்றது, அவர் மாறக்கூடியவராக இருக்கிறார். பரவாயில்லையே, நம்ம வீடு கிட்ட வந்து நம்ம சேர தப்பை நம்மளுக்கு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி, பரவாயில்லையே நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம செய்கிற தப்பை நம்ம கிட்ட சொல்லிட்டு போகிறாங்களே, நம்ம இனி அந்த தப்பை செய்யக்கூடாது, மாற்றிக்கணும், சபையில் இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இப்படி அன்போடு அணுகும் பொழுது கூட சில காரியங்களை நம்ம என்ன பண்ணலாங்க, சரி செய்து விடலாம். கடைசியாக நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளையோ சொல்லி பார்க்குறீங்க, அவன் மனமே மாறல, திருந்தவே இல்லை, அப்படியேப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஆண்டவருடைய கையில் விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவ்வளவாய் தந்தரில் இவ்வளவாய் பூமியில் அன்பு கூர்ந்தார்னு பார்க்கணும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படின்னா பாவி, துன்மார்க்கன், கொலகாரன், பொய் பேசுகிறவன், விபச்சாரக்காரன் எல்லாருக்காகவும் தான் வந்தார். அப்படின்றப்ப நீங்கள் உங்களால் அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னா அது ஆண்டவர் பார்த்துக்குவார், அவருடைய வேலை. நீங்கள் அவங்கள நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சீண்டாதீங்க, விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்கள நியாயம் தீர்க்காதீங்க. இவன் தப்பு பண்ணிட்டான்ப்பா, இவன் அவ்வளோதான் அப்படிதான் சொல்லிட்டு அவன் வரப்பையும் போகிறப்பையும் அல்லது அவன் இல்லாதப்பையும் 4 பேர்கிட்ட அவனை பற்றி பேசி பேசி அவனை நியாயம் தீர்க்காதீங்க. அப்படின்னா நாம்ளையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்க, அவங்க மாறுறாங்க மாறலைன்றது அவங்களுக்குரியது. ஏன்னா எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்க மாறல இல்லாத பட்சத்தில் அவங்கள பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லி 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 அவன் கெட்டவனாக இருக்கிறவனா இன்னும் கொஞ்சம் கெட்டவனா நம்ம ஆக்கக்கூடாது, அல்லது கெட்ட காரியங்களை செய்கிறவனா இன்னும் அதிகமாக கோபப்படுத்தி செய்யாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இதை நாம் ஞானமாக செய்ய வேண்டும். நீங்கள் நிறைய சபைகள் என்ன நடக்குன்னு கேட்டிங்களா, இதனாலே சபைக்குள்ளே பிரச்சனை, இதனாலே சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். கடைசியாக மனமே மாறலைங்க, அவர் போயிட்டாருங்க, என்ன பண்ணுறது? யாருக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு நாள் அவரை சந்திப்பார், யாருக்கு தெரியும் ஆண்டவர் அவர் கூட ஒரு நாள் இடைபடுவார். சவுலெல்லாம் மாறுவாங்கன்னு யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஜனங்களை கொலை செய்து கொண்டவர் இருந்தவர் சவுலுங்க. ஆனால் சவுலை பவுலாக்கின தேவனுக்கு ஒரு மனுஷனை மனமாற்ற எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவர் நேரத்தை எடுத்துக்கிறார், பொறுமையாக காத்திருக்கிறார். மனுஷன் நாம் காத்திருக்கிறதுல அவன் கேட்கல, சபையை விட்டு போயிட்டாங்கன்னொடனே அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிடும். மூணாவது காரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு தெரியும் அவங்க கூட பரலோகத்துக்கு
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.